ಓಂ ಅದಹೈನಕ್ಕ ಹೋಳಕ್ಕೌಷೇಧಕೇಯಪ್ಪ ಪಕ್ಷ ಯಾಜ್ಞವಲ್ಕೇತಿ ಹೋ ಭಾಜ ಯದೇವ ಸಾಕ್ಷಾತ್ ಪರೋಕ್ಷಾತ್ ಬ್ರಹ್ಮಯಾತ್ಮ ಸರ್ವಾಂತರ ಸಮ್ಯೇ ವ್ಯಾಚಕ್ಷೇತಿ ಏಷದಾತ್ಮ ಸರ್ವಾಂತರ ಕದಮೋ ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯ ಸರ್ವಾಂತರೋ ಯೋಜನಾ ವಿಭಾಸೇ ಶೋಕಂ ಮೋಹಂ ಜರಾ ಮೃತ್ಯುಮತ್ಯೇತಿ ಏಮಂ ಸಹಿತಮಾತ್ಮಾನಂ ವಿಧಿತ್ವಾ ಬ್ರಾಹ್ಮಣ ಪುತ್ರೈಷಣಾಯಾಶ್ಚ ವಿತ್ತೈಷಣಾಯಾಶ್ಚ ಲೋಕೈಷಣಾಯಾಶ್ಚ ವಿತ್ತಾಯ ಅದಭಿಕ್ಷಾ ಜದ್ಯಂಚರಂತಿ ಯಾಕೇವ ಪುತ್ರೈಷಣಾ ಸಾ ವಿತ್ತೈಷಣಾಯಾ ವಿತ್ತೈಷಣಾ ಸಾ ಲೋಕೈಷಣಾ ಉಭಯೇಕ್ಯೇತೇ ಯೇಷಣೇ ಇವ ಭವತಃ ತಸ್ಮಾತ್ ಬ್ರಾಹ್ಮಣ ಪಾಂಡಿತ್ಯಂ ನಿರ್ವಿದ್ಯ ಬಾಲ್ಯೇನ ತಿಷ್ಟಾಸೇತ್ ಬಾಲ್ಯಂ ಚ ಪಾಂಡಿತ್ಯಂಚ ನಿರ್ವಿದ್ಯಾಧ ಮುನಿ ಅಮೌನಂ ಚ ಮೌನಂ ಚ ನಿರ್ವಿದ್ಯಾಧ ಬ್ರಾಹ್ಮಣ ಧ ಬ್ರಾಹ್ಮಣ ಕೇನ ಸ್ಯಾತ್ ಯೇನ ಸ್ಯಾತ್ ಸೇನೆದೇವಾದೋನ್ಯದಾರ್ಥಂ ತತೋಹ ಕೌದ ಕಹೋಳ ಕೌಶೀತಕೇಯವ ಪರ ರಾಮ ಪಂಚಮಿದಂ ಬ್ರಾಹ್ಮಣ ಕಹೋಳ ಬ್ರಾಹ್ಮಣ ಇತಿ ನಾಮ ಸರ್ವಾಂತರಸ್ಯ ಆತ್ಮನಃ ಆತ್ಮವಿಷಯಕಃ ಪ್ರಶ್ನಃ ಕೃತಃ ತತ್ರ ಯಸ್ತು ಅಸನಾಯಾಧಿವರ್ತಿತಃ ಸಯೇವ ಆತ್ಮ ಸರ್ವಾಂತರಃ ಇತಿ ಸಮಾಧಾನಮಾಸೀತ್ ಏತಾದೃ ಆತ್ಮಜ್ಞಾನ ಸಮನಂತರಂ ಸಹ ಪುತ್ರೇಷಣಾಯಾಸ್ತ ವಿತ್ತೈಷಣಾಯಾಸ್ತ ಲೋಕೈಷಣಾಯಾಸ್ತ ವಿದ್ಯಾಯ ಅಧಿಭಿಕ್ಷಾಚರ್ಯಂ ಚರಂತಿ ಇತ್ಯುಕ್ತಂ ತಾಸ ಭಿಕ್ಷಾಚರ್ಯಚರಣಂ ಏಕಂ ತತ್ಪೂರ್ವಂ ಏಷಣಾತ್ರಯ ತ್ಯಾಗಃ ಇತಿ ಅಪರಂ ಏತದ್ವಯಂ ಕೀದೃಶಂ ಇತಿ ಅತ್ರ ವಿಚಾರಿತಂ ವರ್ತತೆ ಆತ್ಮಜ್ಞಾನಬಲೇನ ಏಷಣಾತ್ರಯ ಸನ್ಯಾಸಃ ಭವತಿ ಇತ್ಯುಕ್ತಂ ಅತ್ರ ತಾವತ್ ಕೇಚನ ಶಿಖಾಯೋಗ್ಯೋಪವೀಜಾದೀನಾಂ ತ್ಯಾಗಃ ನ ಸಮ್ಮತಃ ಯತಃ ವೇದವಿಹಿತತ್ವಾತ್ ಇತಿ ಉಚಿರೇ ತೇಷಾಂ ಸಮಾಧಾನಾರ್ಥಂ ಶಿಖಾಯಜ್ಞೋಪವೀಜಾದಿ ಸಹಿತ ಸನ್ಯಾಸಃ ಅನ್ಯಃ ಆತ್ಮಜ್ಞಾನೇನ ಜಾಯಮಾನಃ ಸನ್ಯಾಸಃ ಸಹ ಏಷಣಾತ್ರಯ ಸನ್ಯಾಸರೂಪಃ ಸಹ ಪರಮಹಂಸರೂಪಃ ಸಾಧು ಸನ್ಯಾಸ ಅನ್ಯಃ ಇದೆ ಕೃತ್ವಾ ಸಯೇವ ಸನ್ಯಾಸ ಅತ್ರ ವಿಧೀಯತೆ ನಾನ್ಯಃ ಇತಿ ಅತ್ರ ಸಮಾಧಾನಂ ವಕ್ತು ಕಾಮಃ ಆಚಾರ್ಯಃ ಅಧುನಾ ಉಪರಿ ಭಾಷ್ಯಂ ರಚಿತವಂತಃ ಯದ ಅಸ್ಮಾಭಿರಧುನಾ ದ್ರಷ್ಟವ್ಯಃ ಅಸ್ತಿ ಕಹೋಳ ಬ್ರಾಹ್ಮಣಂ ಬ್ರಾಹ್ಮಣಂ ಚಿನ್ನದಾ ಇರಂದಾಲು ಅದರ ವಿಶೇಷಗಳು ಅರಿಂದುಕೊಳ್ಳ ವೇಂಟಿಯದಾನ ವಿಷಯಗಳು ನಿರೀಯ ಇರುತ್ತೆ ನಮ್ಮ ಶರೀರತ್ತುಕೊಳ್ಳ இந்த பூத உடல், அதற்குள்ள பிராணம், அதற்குள்ள மனசு, அதற்குள்ள அறிவு, அதற்கும் உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தமய கோஷம், அதையும் தாண்டி சர்வாந்தரமாக ஒரு பரமாத்மா இருக்க, யார் இருக்கத்தோட்டு கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, எல்லா உருப்படிகளும் தன் காரியத்தை பண்றது, யார் இல்லாத போனால் மிருத சரீரத்தில் இவைகள் இருந்த போதிலும் ஒன்றும் வேலை செய்ய போறது இல்லையோ, அப்படி இத்தனைக்கும் இயங்கக்கூடியதான சக்தி உள்ளூட இருந்து எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்கு, அதை அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி அதை அறிவதனால் அவன் இனிமேல இந்த சரீரத்துக்கோ சரீர சம்பந்தமான பதார்த்தங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நமக்கும் இவ்வுலகத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தங்கள் சரீரம் வாயிலாக வந்தது. இன்னார் அம்மா, இன்னார் அப்பா, இன்னார் அண்ணன் தம்பி, இன்னார் அக்கா தங்கைகள், இன்னார் ஆத்துக்காரர், இன்னார் ஆத்துக்காரி, இன்னார் குழந்தைகள், இவெல்லாம் சரீரத்தோடு சேர்ந்தத்தான். எப்பொழுது சரீரம் இல்லையே தூக்கத்துல இவைகள்லாம் நம்ம நினைக்கலையே, அப்ப சரீரத்தோட சேர்ந்தத்தான் இது. சரீரத்தை விட சர்வாந்தரமாக சரீர சம்பந்தம் இல்லாமல் ஆத்மாவை நான் என்று அறிந்த பிறகு இவைகள்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சமாதானம் சொல்லி அந்த ஆத்ம ஞானம் உள்ளவன் எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து அவன் தனியாக நிற்கிறான், தனிமையாக செயல்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்க. அதற்கு முன்னால் இந்த ஏஷணாத்திரயங்கள்லாம் தியாகம் பண்ணப்படாது, சன்னியாசம் வாங்கி கொள்ளப்படாது, சன்னியாசம் வாங்கி கொண்டாலும் சிகாவிஜோபயதங்களை விடப்படாது அப்படின்னு சில பேர் சொல்றார். ஏன்னா உயிரோடு இருக்கிற பதியம் தான் அது எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் கொள்கையில் அவள் பேசினான். ஆகையால் சன்னியாசம் வாங்கி கொண்டாலும் பூனலை விடப்படாது, அதே போல சிகையை விடப்படாது அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். அப்படி இருக்கும் பொழுது ஐயா நீ சொல்றது வேறு, நான் சொல்றது வேறு, தாங்கள் சொல்லக்கூடியது அறிவு வருவதற்காக பண்ணக்கூடியதான சன்னியாசம், திருதண்டி சந்யாசமோ மற்ற சந்யாசங்களோ எது அது ஆசிரமங்களுக்கு சேர்ந்தது, அதன் வழியாக வீட்டில் இருக்கக்கூடியதான பொறுப்புகளில் இருந்து கொண்டு நான் வேதாந்தத்தை வாசிக்க என்னால் முடியவில்லை, ஆகையால் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு நான் வேதாந்தத்திலேயே ஈடுபடுகிறேன், பரம்பொருளை பாதார விந்தத்தை அறிவதற்காகவே முயற்சி செய்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்தினால் இவைகளெல்லாம் தொடர்ந்து தனியாக இருக்கக்கூடியதான சந்யாசம் தாங்கள் சொல்றது. அந்த சன்னியாசத்தில் யஜ்ஞோபவீதம் சிக இவைகள்லாம் தியாகம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நான் இப்பொழுது சொல்லக்கூடியதான சன்னியாசம் பரமஹம்ச சந்யாசம். எந்த ஆத்ம தத்துவம் சரீர விலட்சணமாக பசிதாகங்களுக்கு அப்பாற்பட்டது யாதொரு ஆத்ம தத்துவம் உண்டோ அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து அதற்கு பிறகு நான் இனிமேல அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை என கொடுக்கதான நிம்மதியினால் இருந்து கொண்டு தனிமையாக இவர்களுடைய பிரயோஜனம் இல்லை என்று அவன் இடைவிடுகிறான். ஆகையால் தாங்கள் சொல்றது வேறு, நான் சொல்றது வேறு, ஆகையால் விரோதம் இல்லை அப்படின்னு சமாதானம் சொல்ல போறார். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். இத்தாய பிக்ஷா சத்தியம் சரந்தி இத்தியனேனா பாரிவிராஜ்யம் விதியது. இங்க வித்தாய பிக்ஷாச்சரியம் சரந்தி, இவை எல்லாம் விட்டு விட்டு அவன் பிக்ஷாச்சரணம் பண்ணுகிறான் என்று சொன்னதனால் பாரிவிராஜ்யம் விதியது. பாரிவிராஜ்யம் சந்நியாசம் விதிக்கப்படுகிறது. பாரிவிராஜ்ய ஆசிரமேச்சா சந்யாசாசிரமத்தில் யஜ்ஞோபவீதாதி சாதனானி விஹிதானி, அந்த ஆசிரமத்திலையும் யஜ்ஞோபவீதாதிகள் இருக்கே அப்படிங்கிற பூர்வபட்சம். லிங்கஞ்ச ஸ்ருதிபி ஸ்மிருதிபிஷ்ட, வேதங்களோ ஸ்மிருதிகளோ யஜ்ஞோபவீதம் சிகை இவைகள்லாம் இருக்குன்னு சொல்றாளே அப்படிங்கிற எங்க இருக்கு. அத்தா தத்வர்ஜயித்வா அவைகளை விட்டு விட்டு அந்யஸ்மாத் யுத்தானமேவா ஏஷனாத்ரேபி, அதை விட்டு விட்டு பசங்க மேல அபிப்பிராயம் இருக்கப்படாது, பணத்துல அபிப்பிராயம் இருக்கப்படாது, லோகத்துல அபிப்பிராயம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவு தவிர மீதியெல்லாம் விடணும் என்கிறது இல்லை அப்படின்னு பூர்வபட்சி சொல்ல, இது சேத்தனா விஞ்ஞான சமான கர்த்திருக்காத் பாரிவிராஜ்யாது. விஞ்ஞான சமான கர்த்திருக்காத், விஞ்ஞானம் யாருக்கு இருக்கோ அவனாலும் அவனாலேயே செய்யப்படக்கூடியதான கர்த்திருக்கம்ன செய்யக்கூடியது, யாருக்கு அறிவு இருக்கோ அவனால செய்யக்கூடியதான சந்நியாசம் வேறு. விஞ்ஞான சமான கர்த்திருக்காத் பாரிவிராஜ்யாது ஏஷனா யத்தார லட்சணாது, நிஜமாக எல்லா ஆசைகளையும் விடக்கூடியது இவனால் தான் முடியும், மற்றவர்களால முடியாது. ஏஷனா யுத்தான லட்சணாத் பாரிவிராஜ்யாந்தர உபபத்தே, நீ சொல்றது வேற பாரிவிராஜ்யம், ஞானம் வந்த பிறகு அந்த ஞான பலத்தினால பண்ணக்கூடியதான பாரிவிராஜ்யம் நான் சொல்றேன், ஞானம் வருவதற்காக செய்ய வேண்டியதான பாரிவிராஜ்யம் நீ சொல்லிட்டு இருக்க. ஆயால் இந்த ரெண்டும் வேறு வேறு. நான் எப்படி சொல்றேன், ஆத்மன அவிந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம் அப்படின்னு சொன்ன மாதிரிதாக, அந்த ஆத்ம ஜானம் வந்ததுனால அவனுக்கு ஆத்ம ஜான பலத்தினால செய்யக்கூடியதான பாரிவிராஜ்யம் அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். தாங்களோ ஆத்ம ஜானம் வருவதன் பொருட்டு ஒரு சாதனமா இருக்கக்கூடியதான பாரிவிராஜ்யத்தை சொல்றேன். ஆகியால் விஞ்ஞான சமான கர்த்தகா பாரிவிராஜ்யாது, ஞானம் வந்தவர்கள் பண்ணக்கூடியதான பாரிவிராஜ்யத்தை விட ஏஷனா வியுத்தான லட்சணாத்திதான், ஏஷனா வியுத்தான லட்சணம் புத்திர ஏஷனாயாச வித்த ஏஷனாயாச லோக ஏஷனாயாச, அது இது எல்லாவற்றையும் விட்டு எனக்கு இது மேல எதுவும் வேண்டியதில்லை என்று கிளம்புறது. அதோட பாரிவிராஜ்யாந்தர உபபத்தே யத்தி ததேஷனாபியா வியத்தால லட்சணம் பாரிவிராஜ்யம், புத்திராதி ஏஷனைகளை விட்டுவிட்டு இனிமேல அவைகளில் ஆசை கொண்டாமல் எனக்கு அது வேணும் இது வேணும், பையன் நான் சொன்னபடி கேட்கணும், அவன் காசு கொடுக்கணும், என்ன பத்திரமா பார்த்துக்கணும் எனக்கூடியதான எண்ணங்கள் இல்லாமல் யார் இருக்கானோ அவன் யுத்தான லட்சணம் பாரிவிராஜ்யம். அது யாருக்கு கிடைக்கும், ஆத்ம ஜானாங்கம், தன்னுடைய ஆத்ம ஜானம் வந்தா தான் வரும். அடைய வேண்டியது ஆத்மாவை, அறிந்து கொள்ள வேண்டியது ஆத்மாவை, அதை அடைஞ்ச பிறகு கிம் பிரஜையா கரிஷ்யாமோ ஏஷாம் நோயம் ஆத்மா எம் லோகா, இனிமேல குழந்தைகளோ வேற யாருனாலும் நமக்கு என்ன வசதி என்ன வேண்டி இருக்கு, எதை அடையணுமோ அந்த ஆத்மாவை அடைஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்பொழுது வரும். ஆகையால் தத்தி எதேஷனாபியா வியுத்தான லட்சணம் பாரிவிராஜ்யம் தது ஆத்ம ஜானாங்கம், ஆத்ம ஜான விரோதி ஏஷனாபதே பரித்தியாக ரூபத்வாது, ஏன்னா ஆத்ம ஜானத்துக்கு விரோதியா இருக்கக்கூடியதான ஏஷனைகளை விட்டுவிட வேண்டும். ஆத்மாவிலேயே தனிச்சு நிக்கணும்னா இவைகள்லாம் பக்கத்தில் இருந்தா அது விட்டுற வேண்டியதுதான். ஏன் அவித்யா விஷயத்வாச்ச ஏஷனாயாக, இந்த ஏஷனைகள்லாம் ஆசைகள்லாம் அஜ்ஞானத்தினால ஏற்பட்டு, ஆசை எதுல ஏற்படுகிறது, நம்மளை விட இன்னொரு பொருளல், நான் நம்மகிட்ட எந்த பொருள் இருக்கோ அதுல ஆசை வரதில்லை, நம்மகிட்டே ஒரு பேனா இருந்தா அதுல ஆசைப்படலை, புது பேனா வேணும்னு ஆசை, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பேனாமா இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கேன், என்னடா அது விவகாரம், அது எங்கேயாவது வச்சுப்பிட்டோம்னா என்ன, அதை வச்சுட்டு அவசியம் என்ன பட வேண்டி இருக்கு, இப்ப 10 லட்சத்துக்கு பேனா வைக்கிறேங்கிறத்த இப்ப யாரும் பேனாய் உபயோகப்படுத்துறதே இல்லை, அது வேற விஷயம், எதை எடுத்தாலும் அவன் பாட்டு கம்ப்யூட்டர்ல இமெயில் இருக்கிறான், இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் லாங்குவேஜ் கூட போயிடுது, கரண்ட் ரைஸுக்கு KRDRYSங்கிறான், இது என்ன ஸ்பெல்லிங்கோ என்ன ஸ்பெல்லிங்கோ என்ன ஆறுதோ அன்னைக்கு நாசமா போயிட போறது, இங்கிலீஷ்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வாசிச்சதுலாம் போயிட போறது SMSனாலையும் இந்த இமெயில்னாலையும், இருந்தாலும் அதுலதான் ஆசைப்பட்டு இருக்கான் மனுஷன், எதுல ஆசைப்படுறான், தன்னிட்ட எது இல்லையோ அதை ஆசைப்படுகிறான். தன்னை தான் விரும்புகிறானோ, எனக்கு இன்னொரு நான் வேணும்னு விரும்புகிறானோ, விரும்ப மாட்டான். அதான் சொல்றார், ஆத்ம ஜான விரோதி ஏஷணாபரித்யாக ரூபத்வாத். ஆத்ம ஜானத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கிற ஏஷனை அல்லவா விட்டு விட வேண்டும். ஏன், ஆசைகள் எல்லாம் அறியாமையால வந்தது அல்லவா? எந்த அறியாமையினால? என்னை நான் அறியாத்தன, நான் பரிபூர்ண ஆனந்த வடிவமாக இருக்கிறேன் எனக்கூடியதான அறிவு நமக்கு இல்லை. காலம் எழுதுமே அது இல்லையே, இது இல்லையே, தலைவலியே, வயிற்றுவலியே, இப்படின்னு கவலைப்படுறமே தவிர, சகல பரிபூர்ணமான ஆனந்த வடிவமா இருக்கேன் நான் எனக்கூடியதான ஸ்வரூபம் இவனுக்கு தெரியவில்லை. எப்ப தெரியறது? தூங்கும் பொழுது தெரியுது. தூங்கி முடிச்சுட்டு பிறகு இந்நேரம் அழுதுகளான்னு கேட்டு பாருங்க. இல்லையே, நிம்மதியா இருந்தேனே, நிம்மதியா தூங்கினேனேங்கிறான். தூங்கி எழுப்பினதுமே ஏன் எழுப்பினேங்கிறான். இப்ப என்ன அவசரம்? அந்த சூரியனுக்கு என்ன அவசரம் 5 மணிக்கே முடிச்சுக்கிறது? அவர் பாட்டுக்கு 8 மணிக்கு முடிச்சுக்க கூடாதோ? அவர் எழுந்துட்டு நம்ம பிராணம் வாங்குறது அப்படின்னு அல்லவா நினைக்கிறாள் ஒவ்வொருவரும். ஆகையால் காலமே எழுந்துக்கிறப்ப ஒரு கவலை இருக்கோ இல்லையோ? அதே போல ராத்திரி வேலை இருந்தாலும் என்ன வேலை போங்க, ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்து வச்சுட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்கா ராத்திரி 11 வரைக்கும். அதுக்காரி சொல்றா, என்ன உத்தியோகம், என்ன பிராரதம், ஒண்ணும் அங்க வந்து படுத்துங்க அப்படிங்கிற. அப்ப என்ன, அந்த படுத்துக்கிறதுல ஒரு சுகம், எழுந்துட்டு வர்றதுன்னா துன்பம். அந்த படுக்கையில ஒரு சுகம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு? எல்லோரும் தூங்கும் பொழுது ஒரு ஆனந்தம் இருக்கு. தூங்கும் பொழுது இந்த பூத படல் காணப்படுகிறதா, மனது காணப்படுகிறதா, பிராணங்கள் அகப்படுகின்றன இல்ல? ஆனாலும் ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் தான் உங்களுடைய ஸ்வரூபம். உங்களுடைய ஸ்வரூபத்தோட இன்னொன்னு சேர்ந்தால் துன்பம், தாங்கள் மட்டும் தனித்து இருந்தேளையானால் இன்பம். ஆனா அந்த இன்பத்தையும் தாங்கள் பார்க்கல. மோட்சத்தில் அந்த இன்பத்தை சுவைத்துக் கொண்டே இருப்பேன். அதான் வித்தியாசம். அவித்யா விஷயத்வாத் ஏஷனாயாக தத் வெத்திரேகேன ஆசிரம ரூபம் பாரிவிராஜ்யம். இதை விட மாறுதலாக இருக்கக்கூடியதான ஒரு ஆசிரம ரூபமான பாரிவிராஜ்யம், ஆசிரம சந்நியாசம். இப்ப நான் சொன்னது வித்யத் சந்நியாசம், ஆத்ம ஜானத்தினால ஏற்பட்ட சந்நியாசம் வித்யத் சந்நியாசம். அதுக்கு காஷாயம் கட்ட வேண்டாம், தண்டம் போட்டுக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இருக்கிற மாதிரி இருந்தா போதும். ஏன், தானா தெரிகிறது. ஆத்மானுபவம் புங்கான புங்க விஷயக்ஷண தத்வரோபி பிரம்மாவரோகநதியம் நகஹாதி யோகினார் வாசிஷ்டத்துல. அந்த உள்ளூர் அந்த ஆனந்த பெருக்கு ஏற்பட்டால் அவனுக்கு உலகத்தை ஒன்றும் தெரியவே இல்லை அப்படி. ஆனா இவன் எப்படி இருக்கான், அது வேணும் இது வேணும்னு கவலையிலேயே இருந்துட்டு இருக்கான். இந்த கவலையை விட்டு அந்நிலையை அடையணும் என்பதற்காக ஒரு ட்ரைனிங்காக ஒரு ஆசிரமம் இருக்கு பார்த்தல, அந்த சன்னியாசாசிரமம் அவைகளை இவைகள்லாம் வச்சுக்கலான்ட்டு. சர்வேதிரேகேனச்ச அஸ்தி ஆசிரம ரூபம் பாரிவிராஜ்யம் பிரம்மலோகாதி பலப்பிராப்தி சாதனம். வெறும் சன்னியாசத்தை வாங்கின்ற ஏனால் அதுக்கு என்ன சார் பலம்னா, பிரம்மலோகம் பலம். பிரம்மலோகம் சில பதார்த்தங்கள்னால அடையலாம், ஆனா எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். கன்னியாதானம் பண்ணினா பிரம்மலோகம் உண்டு. அப்படி வெறும் நஜத்தை மட்டும் வாழ்நாள் முழுக்க நஜத்தை மட்டும் பேசிட்டே இருந்தா பிரம்மலோகம் உண்டு. பாதிவிரத்தியத்துக்கு பிரம்மலோகம் உண்டு. பண்றோம் எல்லாம் கஷ்டம்தான். தினந்தோறும் ஏதோ 2 பொய்யாவது பேசின பார்த்தவமா பிடிக்கிறோம். அவன் பொய் பேசக்கூடியதான சந்தர்ப்பம் இல்லாத போனாலும் பொய் பேசுறான். டெலிபோன் பண்ணி இங்க வரையலன்னர், ஐ எம் வெரி பிஸிங்கிறான். ஏதோ மீதி பேர்லாம் லேசி மாதிரி விவகாரம் முழுக்க என்னத்தை பிஸின்னர், தூங்கணும்னர், விவகாரம் என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அனாவசியமா பொய் சொல்றானோ இல்லையா? அதை பொய்யே சொல்லாம இருந்தா பிரம்மலோகத்துக்கு போகலாமே. அதே போலயே வெறும் ஆசிரமம் சன்னியாசாசிரமம் மட்டும் வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடியதான அந்த தர்மங்களை மட்டும் பரிபாலனம் பண்ணேன் பிரம்மலோகத்தை போகலாம். பாரிவிராஜ்யம் பிரம்மலோகாதி பலப்பிராப்தி சாதனம் எத் விஷயம், எதற்காக யஜ்ஞோபவீதாதி சாதன விஷய விதானம் லிங்க விதானம் அவளுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்ப திருதண்டி சந்நியாசம் சிகையும் யஜ்ஞோபவீதத்தோட வைஷ்ணவ சன்னியாசிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அதுவும் சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கு. ஆனா அந்த சன்னியாசத்துக்கு என்ன பலம், பிரம்மலோகம்தான் பலம். பிரம்ம ஜானம் இல்ல, முக்தி பலம் இல்ல. ஆனா அவ என்ன சொல்லிட்டு இருக்கா, பிரம்ம வைகுண்ட லோகத்துக்கு போய் வைகுண்ட லோக பரமாத்மாவோட இருக்கிறதே நித்திய தூரியா இருக்கிறதே பலம்னு நினைச்சுட்டாவ. அதனால அந்த சன்னியாசமே போரும்னு வச்சுட்டு இருக்கா. ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடியதான சன்னியாசம் எப்படி, பரமஹம்ச பரிவிராஜக சன்னியாசம். இது எப்படி வரணும், ஞானம் வந்த பிறகு வர வேண்டிய சன்னியாசம். ஆகையால் பிரம்மலோகாதி பலப்பிராப்தி சாதனம் எத் விஷயம் யஜ்ஞோபவீதாதி சாதன விதானம் லிங்க விதானம் நச்ச ஏஷணாரூப சாதன உபாதானஸ்ய. இந்த ஏஷணாரூப சாதனம் அந்த பசங்க மேல ஆசை, லோகத்துல ஆசை, பணத்துல ஆசை, இப்படிப்பட்டதான ஆசைகளை விடுவது என்கிறது ஆசிரம தர்ம மாத்திரேன பரிவிராஜ்யாந்தரே விஷயே சம்பவதி. இது மற்ற பரிவிராஜ்யங்கள்ல வராது. சம்பவதி சரி, சர்வோபனிஷத் விஹிதஸ்ய ஆத்ம ஜானஸ்ய பாதனம் யுக்தம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா உபநிடதங்களும் பரமதாத்பரியமா இருக்கக்கூடியதான ஆத்ம ஜானம், அதை விடுவது தப்பு. ஆகையால் ஏதோ சன்னியாசாசிரமம் இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன், சிகண்டி சிகண்டி சன்னியாசமா இருந்துட்டு இருக்கேன்னு சொன்ன, அதை பிடிச்சுண்டு ஆத்ம ஜானத்தை விடலாமா சுவாமி? இப்பிறவியில ஆத்ம ஜானத்தை அடையாம விட்டுடலாமா நீங்க? சத்தியமஸ்தி நச்சேதிஹாவேதின் மகதி வினஷ்டி. இப்பிறவியிலேயே உங்களுக்கு இந்த ஆத்ம ஜானம் அடைஞ்சால்தான் தேவலை, இல்லைன்னா மறுபிறவி வந்ததுன்னா என்ன பண்ண போறேன்? ஆனா மறுபிறவி அடுத்த கல்பத்துல வரட்டும்னா, ஆனா அப்பவும் பிறக்கதானே ஆகணும், பிறந்தா இது போல கஷ்டப்பட்டதானே ஆகணும். எங்க பிறந்தாலும் அவனுக்கு தகுந்ததான கஷ்டம் இருக்க, கட்டம் இல்லாத வியக்கி உலகத்துல எங்க இருக்கான்? தர்மராஜாவுக்கு கஷ்டம் வந்திருக்கு, நலமகாராஜாவுக்கு கஷ்டம் வந்திருக்கு, ராமனுக்கு கஷ்டம் வந்திருக்கு, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரனுக்கு கஷ்டம் வந்திருக்கு. இவெல்லாம் கஷ்டத்துக்கு வர்றதுன்னு எதிர்பார்க்கல சுவாமி, வரக்கூடிய சூழ்நிலை இல்ல. திரௌபதிக்கு கஷ்டம் வருமா? எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்திருக்கு. எங்கே பிறந்தா? நெருப்புல பிறந்தா, சாதாரணம் அல்ல. யஜ்ஞ குண்டத்துல பிறந்த, யஜ்ஞசேனின் பேர். யாருக்கு வாக்கப்பட்ட? சக்கரவர்த்திக்கு வாக்கப்பட்ட. இருந்த போதிலும் காட்டுல இருந்து கொண்டு நானாவஸ்தைகள் பட்டுண்டு சபையில எல்லாரிடத்திலையும் வஸ்திரத்தை இழுக்கும்படி பண்ணி இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான்னு சொன்ன, அதுக்கு கதைக்கு தாத்பரியம் என்ன? எப்படிப்பட்டதான நிலையில இருந்தாலும் தங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், அவ்வளவுதான். அது என்ன கஷ்டம் எப்படி வருது சார், என்ன ஏது சொல்லாதீங்க. யாருக்கும் வரலாம், எப்படியும் வரலாம், எண்ணிக்கும் வரலாம், எந்த மூலையில இருந்து வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிறவியே இல்லாததான ஒரு நிலை அடைஞ்சோமையானால் இனிமேல இவர்களுக்கு தான் எப்படி பிறந்தாலும் வரலாம் சுவாமி. ஆகையால் இந்த பிறவி இல்லாம பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. ஆகையால் ஆத்ம ஜானத்தை பாதனம் ந யுக்தம் யஜ்ஞோபவீதாதி அவித்யா விஷய ஏஷனாரோப சாதன சாதன உபாதித்தாயாம் யஜ்ஞோபவீதம் எனக்கூடியதான அவித்யா விஷயமான ஏஷனைகள், இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான ஆசைகள், அப்படிப்பட்டதான சாதன உபாதித்தாயாம் அவசியம் அது எடுத்துக்கொள்ளணும் என்று நிச்சயனால் அவசியம் அசாதன பலரூபஸ்ய அசனாயாதி அசனாயாதி எஸ்ய பாதனம் அசனாயாதி சம்சார தர்ம வர்ஜிதஸ்ய அகம் பிரம்மாஸ்மி இது விஞ்ஞானம் பாத்தியதே. அவைகளோட நாங்கள் யஜ்ஞோபவீதம் தண்டம் கமண்டலம் திருதண்டம் அதே போல சிகா இவைகள்லையும் ஒரு அபிமானம் வைத்துக் கொண்டிருந்தேனால் எல்லா உபநிடத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடியதான ஆத்ம ஜானம் உங்களை விட்டு நழுவி போகலாம். ஆகையால் அதை விடப்படாது. நகத்தத் பாதனம் யுக்தம் போனா போட்டுமே ஆத்ம ஜானம் அடுத்த பிரிவில் பார்த்துக்கலாமே என்ன? அது முடியாதப்பா. அடுத்த பிரிவு உனக்கு மானிட பிரிவு வருதுன்னு யார் சொன்னான்? கிடையாது. 84 லட்சம் ஜீவராசிகள் கொசுவாகவும் ஈயாகவும் கிளியாகவும் குருவியாகவும் யானையாகவும் நாயாகவும் தேயாகவும் மனிதனாகவும் இப்படி 84 லேக்ஸ் இருக்கு. இதுல ப்ராபபிலிட்டி என்னன்னு அடுத்தது இந்த 84 லட்சத்துல ஏதாவது ஒண்ணு வரலாம், அது போல மாறி மாறி அவைகளில் வரலாம். அப்படி இருந்தா மறுபடியும் மானிட பிறவி எப்ப வரும் யோஜனை படி பாருங்க. அப்படியும் வந்தாலும் அன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருமா உங்களுக்கு? எங்கேயாவது ஆப்பிரிக்காலேயோ எங்கேயாவது பிறந்துடலாம், காட்டிலையோ எட்டுலையோ இதை பத்தி தெரியாமலேயே போயிடுவேன். ரொம்ப பேருக்கு தெரியுமா இப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் இருக்குன்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா போதும் எத்தனை பேருக்கு வரக்கூடியதான சந்தர்ப்பம் இருக்கு? அத்தனையும் இருந்து விடலாமா? முடியாது. அப்படிங்கிற நகதத்பாதனம் யுக்தம் சர்வோபனிஷதம் ததர்த்தபரத்வாத். ஒரு உபனிஷத்து ரெண்டு உபனிடம் இல்லை சார், 108 உபனிடத்தும் சேர்ந்து இந்த ஆத்ம ஜானத்தை தான் தந்தது ஒரு முனையாக. ஏஷணாம் கிராஹயந்தி ஸ்ருதி ஸ்வயமேவ பாததே இது சேத் என்ன சார்? நீங்க அதை விடுங்கோ இதை விடுங்கோன்னு சொன்னேன், பிச்சை இடுறது மட்டும் பண்ணுங்கோங்கிறீல, அதையும் விட்டுற வேண்டியதுதானே. இப்ப நீங்க சாப்பிட்டு என்ன ஆகணும்? இந்த ஆத்ம ஜானம் தானே வேணும் உங்களுக்கு, மற்றதெல்லாம் வேண்டாமே. பிக்ஷாச்சரியம் சரந்தின்னு வேற ஏன் சொல்றேள் அப்படின்னு கேட்கிற. பிக்ஷாச்சரியம் சரந்தி இது ஏஷணா கிராஹயந்தி ஸ்ருதி ஸ்வயமேவ பாததே. ஆத்ம ஜானத்தை தானே அது விட்டு விடுறதோ இல்லையோ, என்ன பசிச்சா சாப்பிடணும்னு சொல்றதோ இல்லையோ, இல்ல அதாபி ஏஷணாபியா வியுத்தானம் விதாயா புனா ஏஷணா ஏகதேசம் புட்சாச்சத்தியம் கிராகயந்தி. மற்ற ஆசைகளை விடு விடு என்று சொன்னதான ஸ்ருதி சாப்பிடுங்கிறது மட்டும் ஆகாரத்துல ஏஷணம் மட்டும் அதை மட்டும் ஒத்துக்கொள்றத அதுவும் விடுன்னு சொல்ல வேண்டிய தானே நான். ஏஷணா இப்புனா ஏஷணா ஏகதேசம் பிட்சா சத்தியம் கிராகயந்தி ஸ்வசம்பத்தம் அந்நதபி கிராகயதி. எப்ப நீங்க சாப்பிடுதுன்னு சொல்லியிருக்கோ அப்ப சாப்பிடுறதுக்கு ரெடி இருந்த சந்தியாவந்தனம் பண்ணும், சிக்கையும் வச்சுக்கணும், இவை தண்டமும் வச்சுக்கணும், பூநலும் போட்டுக்கணும், இதை வச்சுக்கணும். ஏன்னா இவைகள் இருக்கோ இல்லையோ, ஒன்னை பிடிச்சுட்டா இந்த மீதி வச்சுக்க வேண்டியதுதானே. இல்ல நான் பிக்ஷா ஜதேசிய அப்ரயோஜகத்வாது உத்வோத்தர கால பட்சணவது சேக பிரதிபத்தி கர்மத்வாத் அப்ரயோஜகம் ஹிதது. அப்ப இந்த பிக்ஷாச்சரியம் நான் சொல்லியிருக்கேனே, இது ஆத்ம ஞானத்துக்கு விரோதி இல்லைப்பா. நம்ம இந்த சரீரத்துக்கு ஒரு வியாதி ஒண்ணு உண்டு, பரந்தண்ணில இருந்து என்னடா பசிங்கிற வியாதி, அது சரீரத்துக்கு ஒரு வியாதியா மாட்டேன். அந்த வியாதிக்கு என்ன பண்ணணும், அப்பப்ப மருந்து போடணும், மருந்து கொடுக்கலன்னா அது வலிக்க தொடங்குறது. அதுக்காகத்தான் சாப்பிட சொல்லியிருக்கேன். சாப்பிடுறது எதுக்காக சொல்லியிருக்கேன், அது சாப்பிட்டதுனால புண்ணியம் என்னன்னு கேட்கக்கூடாது. சாப்பிட்டது என்ன, சரீரத்தில் வந்ததான பசி எனக்கூடியதான நோய்க்கு மருந்து. அதனால்தான் பிட்ச உஷதம் புஜ்ஜதாம் ஸ்வாத்வன்னம் நது யஜ்ஜதாம். இந்த சரீரம் பசிக்காம இருக்கணும் என்பதற்காக ஏதா ஒன்று சாப்பிடணும், அவ்வளவுதான். நாக்குக்கு சுவையாக வக்கணையாக சாப்பிட்றதுங்கிறது கிடையாது, வந்ததுன்னா சந்தோஷம், சந்தோஷப்படும். ஏதோ சாத்திர சமைச்சு போட்டால் நன்னா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குன்னா வேணா கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கும். ஆனால் இதில் உப்பு குறைச்சல், இது புளிய சதி கரைச்சி போடுறதில்ல அப்படின்னு அன்னத்தை தூக்கி மேலே வயசு வாசி போட்டு இப்படிலாம் பண்ணிடலாம், என்ன ஆகும்னா அந்த அன்னமும் கிடைக்காம போயிடும். ஞாபகம் வச்சுக்கணும். ஆகையால் அந்த அன்னமானது எதை நாம் உட்கொள்கிறோமோ அந்த அன்னமானது நாம் எப்படி கருதுகணும், அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. இந்த அன்னத்தினால்தான் நான் உயிரோடு இருந்து கொண்டிருக்கேன், இந்த அன்னமானது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அன்ன சூக்தங்கள்லாம் சொல்லி சாப்பிடணும். அந்த அன்னத்தில் இது நன்னா இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை வையப்படாது. ஆனால் எப்படி சொல்லணும், ஒரு கல் உப்பு போட்டிருந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா உப்பு சரியாக போடல, உப்பு கூட போட தெரியல, நீ என்ன வாழற அப்படின்னு வையறதை விட ஒரு கல் உப்பு போட்டால் நன்னா இருந்திருக்குமே, நீ போட்டுக்கிற ஒரு கல் போட்டு சாப்பிட சொல்லுங்க, அடுத்த நாள் சரியா போயிடும். அப்ப விவகாரம் என்ன, அன்னத்துல தோஷத்தை சொல்லப்படாது. அந்த அன்னமானது நமக்கு எப்படி வந்திருக்கு, அது ஒரு மருந்தா வந்திருக்கு. ஆகையால் இந்த அன்னத்தை சாப்பிடணும் என்கிறது கட்டளை இல்லை, மருந்தை சாப்பிடுங்கிறது கட்டளை இடுறோமோ இல்ல, வியாதி குறையணும்னா சாப்பிடுங்க, வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்னா விட்டுருங்க. டாக்டர் மருந்து கொடுக்கிறார், எதுக்குன்னா மருந்து வாங்கிக்கணும், வாங்கிட்டா அவங்க காசுக்கு வந்துடுத்தவனுக்கு அவ்வளவுதான். நீங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடாத போனா என்ன அவனுக்கு. ஆகையால் மருந்து சாப்பிடுறதுங்கிறத கட்டளை இல்ல, மருந்தானது நிவர்த்தி சாதனம். அதே போல அன்னமானது நமக்கு ஆத்மாவையே நினைச்சுட்டு இருக்கும் பொழுது அதுல இருந்து நம்மளை பிடிச்சி லோகத்துல தடுறது இந்த பசிதாகம்ங்கிறது, அதை போக்குறதுக்காகத்தான் சாப்பிட சொன்னேன். சன்னியாசியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவன் பசி வந்ததையானால் அவனால் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால்தான் புபுட்சிதம் ந பிரதிபாதி கிஞ்சது, பசியோடு இருக்கிறவனுக்கு ஒன்றும் தோணாது. பத்து நாள் சாப்பிடாதேன்ட்டு அருவ பையன், பதினஞ்சு நாள் தீர்த்தம் மட்டும் சாப்பிட இல்லைன்னு நீ சாப்பிடாம இருந்தா பிராணனை விட்டேன்னு அப்புறம் என்ன போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டு போட்டோம் பிராரம்பம் விவகாரம் என்னடா இருந்தாரு. பதினஞ்சு நாள் ஒன்றும் சாப்பிடாதாரு, சொன்ன பேச்சு கேட்டான். மற்றவர்களாக இருந்தால் நான் அன்னத்தை தானே சாப்பிட வேண்டான்னு சொன்னால் அண்ணாது அன்ன கொட்டம் பின்னம்னா, அதனால நான் ரவா உப்புமாவா சாப்பிட்றேன், கோதுமை ரவா உப்புமாவா சாப்பிட்றேன் சரியா இருக்கும், இல்லைன்னா அதை போட்ட கஞ்சி போட்டு சாப்பிட்றேன் பரவாயில்ல, கஞ்சியில் கொஞ்சம் மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுண்டு கொஞ்சம் ஊறுகாய் வேற தொட்டுண்டு அப்படி கஞ்சி சாப்பிட்டுலாம் என்ன அண்ணன் எதுக்குன்னு அவன் விவகாரம் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடப்படாது வேறையும் சாப்பிடப்படாது, தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு பதினஞ்சு நாள் இருந்தார், பதினாறு நாள் வரான் பையன், அப்போ ருக்வேதம் சொல்லுன்னு அக்னமே ஏழை என்ன அடுத்த லைன் ஞாபகம் வரல அவனுக்கு, அதுக்கும் ஞாபகம் வரல, ஆயாகி வீதையே அதுக்கப்புறம் ஞாபகம் வரல, சன்னோ தேவி ரவி அப்படின்னாங்கிறான். என்னையா ஒரு வேதமும் ஞாபகம் இல்ல, நாலு வேதம் சூராத்தியாச்சேனி ஒன்னும் ஞாபகம் இல்லையா, பசிக்கிறது சுவாமி கண்ணு சுத்தறது என்ன பண்ண, உள்ள போய் சாப்பிட்டுவான்னு. அவன் பதினாறு நாள் சாப்பிட வேண்டியது சேர்த்து சாப்பிட்டான், சாப்பிட்டு ஆனந்தமா புரண்டு பூமியில ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறம் வரேன், வரதுக்கு மேல எதை சொன்னாலும் பொழந்து கட்டுறான், எதை சொன்னாலும் சொல்றான். காரணம் என்ன, இந்த மனசானது நெருப்பு அப்படியே அணைஞ்சு அணைஞ்சு எப்படி ஒரு பொறிய அளவுக்கு இருக்கோ அப்படித்தான் இருந்தது அண்ணன் சாப்பிட்டதுனால. இந்த அண்ணன் சாப்பிட்டதுமே நன்னா ஜொலிக்க ஆரம்பிச்சது, இப்ப எதை கொண்டாலும் எல்லாத்தையும் தான் பட்டணம் பண்ணிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு. ஆகையா அன்னம் என்கிறது நமக்கு ஒரு வியாதிக்கு மருந்து போல, ஆகையால் அந்த பிரம்மஜானத்துக்கு அனுபவத்துக்கு விரோதமா இருக்கப்படாது என்பதற்காக அனத்த காத்து கொண்டிருக்கேன். ஆகையால் இது எப்படி பிக்ஷாச்சரியத்தை அப்பிரயோஜகத்வாத், அதோட இல்ல குத்தோத்தர கால பட்சணவது. நம்ம அதுல ஹோமம் பண்றோம், கணபதி ஹோமோ ஸ்ரீசுத்த ஹோமோ ஏதோ ஒண்ணு பண்றேள். பண்ண பிறகு அந்த மிச்சம் இருக்கோ இல்லையா, அந்த மிச்சத்தை என்ன பண்றேள், அது எல்லாரும் சாப்பிடுவோம், அந்த பிரசாதம் அக்னி பிரசாதம் நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதம் சாப்பிடுவோம்ல. அது என்ன, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை சாப்பிட்டால் அதுக்கு யஜ்ஞசிஷ்டம்னு பேர். யஜ்ஞசிஷ்டாசி நசந்தா முச்சந்தே சர்வ கெல்விஷை அப்படின்னு பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பிறகு மிச்சம் உள்ளதை சாப்பிட்டால் அவனுக்கு புண்ணியம் வருகிறது. ஆகையால் தான் இது சேஷபட்சணம் மாதிரி, ஹோமம் பண்ண பிறகு மிச்சத்தை சாப்பிடுற மாதிரி. இது எப்படின்னா இது வெறும் பிரதிபத்தி கர்மா, அதோட மட்டும் இல்ல சேஷ பிரதிபத்தி கர்மத்வாது அப்பிரயோஜகம் ஹிதது. சேஷ பிரதிபத்தி கர்மான்னா நாம் எதை உபயோகப்படுத்தினோமோ அது அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது. இது கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காஃபி கொண்டு வந்து கையில கொடுத்துக்க மாமி, சாப்பிட்டு என்ன பண்றதுன்னு திரும்பி அந்த மாமி கையிலேயே கொடுக்க கூடாது, அதை கொண்டு போய் அலம்பி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு பிரதிபத்தி கர்மான்னு பேர். ஆகீரண கரத்தியா யாகத்துல உபயோகப்படுத்தினதான பொருளை விஹித தேசே பிரக்ஷேபணம், அதனுடைய இடம் இருக்கும் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். நீர்பாட்டுக்கு நான் இங்கே தானே உபயோகப்படுத்தினா இங்கே வைக்கப்படாது, அது கொண்டாங்கிறது கொண்டு வந்த பிறகு வச்சுட்டு அங்கே வைக்கிறது, திருப்பி இன்னொருத்தர் அவளை கொண்டு போய் வைக்கப்படாது. யார் உபயோகப்படுத்தினாலோ உபயோகப்படுத்தின பிறகு அது அது ஒரிஜினலா எங்கே இருக்கோ அங்கே போய் கொண்டு வைக்கணும். இங்கே உபயோகப்படுத்தின பொருள் இடத்துல வைக்கப்படாது. ஏண்டா மறுபடியும் வேணும்னு அங்கே போய் எடுத்துக்கணும். புரியுதுன்னா சாவி எங்கே இருக்கு எடுத்து அது எங்கே வைக்கணும், அது டெய்லி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். இன்னொருத்தர் வேணும்னா அங்க எடுத்துக்கிறது. நம்ம அப்படி வைக்கிறது இல்லை பாருங்க, சமையல் கட்டில் ஏதாவது கத்திரிக்கல் இருந்தா யூஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறது, அவங்க தேடோ தேடோ தேடுவாங்க. அப்புறம் என்னடா நமது ஏதான்னா நம்ம வையறது, பொருளை வச்சதை வச்ச இடத்துல எடுத்தது வச்ச இடத்துல வைக்கிறது இல்லையா அப்படின்னு வையர். இது எல்லாம் கூடாதுன்னு யஜ்ஞத்துல வச்சிருக்க. அதே மாதிரியே இது பிரதிபத்தி கர்மா, இது அது முக்கியமான கர்மா இல்ல. சாப்பாடு என்கிறது எதுக்கு, பசி போறதுக்காக, அவ்வளவுதான். பட்சணம் புருஷ சம்ஸ்காரம் அப்படி சார், ஒருவேளை இந்த பட்சணம் சாப்பிட்டா புருடனுக்கு ஏதாவது புண்ணியமாவது வரலாம். நது பிக்ஷாச்சரியம், பிக்ஷாச்சரியம் பண்ணியிருந்தால் ஒண்ணும் கிடையாது சுவாமி. நியம அதிருஷ்டி பிரம்ம விதா அனிஷ்டத்வாத், இந்த நியம அதிருஷ்டம் இருக்கு பதில இதுவும் பிரம்மஜானிக்கு வேண்டாம். நியமாதிருஷ்டம்னா சில காரியத்தை சில மாதிரி பண்ணினால்தான் நல்லது, வேற விதமாக பண்றது அதுக்கு ஒத்து வராது. நம்ம சாதாரணமாக பாருங்க, எதை எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணினாதான் அதுக்கு ஒரு சீரா இருக்கும். அப்படி இல்லாம வேற விதமா பண்ணினா அது அகோரமா இருக்கும். லோகத்துல இது சாதாரணமா பார்த்துட்டு இருக்கோம். புதுசா சமையல் கட்டுக்கு வரவள்ள முருங்கைக்காய் நறுக்குன்னு சொன்னா அது வெண்டைக்காய் மாதிரி சின்ன சின்னதா நறுக்கிவிட்டா முழுக்க தெரியாதுன்னு. கத்திரிக்காய் நறுக்குன்னு கத்திரிக்காய் எப்படி நறுக்கணும் அப்படி இல்ல, கேரட்டை நறுக்காது சின்ன துருவலா பண்ணிட்டா கத்திரிக்காய் அது பிரயோஜனம் உண்டா? அப்ப என்ன, எதை எப்படி பண்ணணுமோ அது பழக்கத்தினால அப்படி பண்ணிக்கணும், அதான் நியமம்னு பேர். இததுக்கு என்னென்னமா பண்ணணும்ங்கிற ஒரு நியமம், அந்த நியமம் இல்லாமல் வேற விதமாக பண்ணினால் அது அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுக்காது. இது நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கணும். அது எப்படி சார் புரியும், வழக்கத்துல தான் புரியும், வேற எப்படி புரியும்? காஃபி மட்டும் சில பேர் என்ன பண்ணிருக்கா, டிகாக்ஷன் வெறும் வெந்நீரை போட்டு அதுல காஃபி பொடி போட்டுறான், காஃபி பொடி போட்டு அது இறங்கின பேர் அப்படியே காஃபியை சாப்பிடுறான். சில பேர் காஃபி ஃபில்டர் வச்சிருந்து அந்த ஃபில்டர்ல காஃபி சாப்பிடுறான். இன்னும் சில பேர் காஃபி மேக்கர்னு ஒரு மிஷின் இருக்கு அதை வச்சுட்டு சாப்பிடுறான். எதை எப்படி பண்ணணுமோ அவளுக்கு எது வழக்கமோ அந்த நியமத்தோட பண்ணினா தான் அது நல்லா இருக்கும். வேற விதமா டீ போடுற போல காஃபி போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதே மாதிரிதான் வேதங்கள்ல நியமம், அந்த நியமத்தினால ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷம் இருக்கே, ஒரு புண்ணியம் இருக்கே, அதுவும் இவனுக்கு வேண்டாம், பிரம்மஜானிக்கு அதுவும் வேண்டாம். நியமாதிருஷ்டத்தை அனிஷ்டத்து கிம் பிக்ஷாச்சரியனா அப்படின்னா இவன் சார் பிச்சை ஏன் சார் எடுக்கணும், தானே சமைச்சு சாப்பிட வேண்டியதான். சன்னியாசியா இருக்கட்டும் என் பிச்சை எடுக்கணும், தானே சமைத்து அந்ய சாதனாத் வித்தானத்திய விஹிதத்வாத். இல்லப்பா, இந்த சரீரம் தங்கி நிக்கணும்னா சரீரத்துல உயிர் இருக்கணுமே, ஆனால் நீ பிச்சை எடுக்கிறது மட்டும் பண்ண வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன பண்றதுன்னு அடுத்ததாக என்ன பண்ணுவோம், பிச்சை கூட எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன சரி நமக்கு என்ன பண்ணுவோம், ஆகாரத்துக்கு வேணும், ஆகாரம் இல்லாம இருக்க முடியாது, அதுக்காக என்ன பண்ணுவோம், சமையல் பண்ணி நாமளே பண்ணி போன்ற ஒரு ஸ்டவ் வேணும், அந்த பாத்திரங்கள்லாம் வேணும். அப்புறம் நம்மளே பண்ணிக்கிறத நமக்கு வக்கணையே நாலஞ்சு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்து இந்த சாப்பிட்றது பரிமா இது இருக்கு, அன்னத்தை தயார் பண்றது ஒரு கஷ்டமும் இல்லை. என்ன அரை மணி நேரத்தில் ஜம்மன் பண்ணி விடலாம் நீங்க. அதுக்கப்புறம் ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா, நாலு பேருக்கு பரிமாறணும் பாருங்கோ. அதில் இருக்கக்கூடியதான கவலை அது யாருக்கும் தெரியாது. அதை விட இன்னொன்று கவலை இருக்கு என்னன்னா, தானும் சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தை அலம்பி வைக்கிறது பார்த்தீரா, சாப்பிட்ட பிறகு அதை சரி பண்றது அது இன்னும் கஷ்டம். அத பிறகு மறுபடியும் தொடச்சு அது மறுபடியும் அந்தந்த இடத்துல வைக்கிறது பார்த்தீங்களா, வேண்டாம். இதை விட பெட்டர் வேறையாவது பண்ணி கொடுத்தா நம்ம சாப்பிட்டு போயிடலாங்கோ, அவ்வளோ கஷ்டம் அது. அதனால என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதுன்னு வெறும் வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டே இருந்தா உத்தரவாசனமும் பூர்வாவும் ஏதோ ஒன்று நாலு நொத்து சொல்லிவிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு பேப்பர் பார்த்துட்டே இருக்க பண்றவளுக்கு என்ன தெரியாது வியாபாரம். அவள் பண்றது ஒரு பங்கு, பரிமாறுறது ஒரு பங்கு, பாத்திரத்தை அலம்பி வைக்கிறது பிரக்ஷாலமும் அதை விட ரொம்ப ஜாஸ்தின்னு. அதுக்கு நம்ம வீடெல்லாம் சுத்திப்படுத்தி அப்படி வந்ததுமே அபாடான ஒரு ஒன் ஹவர் ஆனால் வந்து உட்காந்துமே கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்தா நன்னா இருக்குமே. அடுத்தவா மனுஷான் இல்லையே, ஆகையால் சமைச்சுக்கிறதுங்கிறது சன்னியாசிக்கு நடக்காது. ஏன்னா அதுக்கு வேண்டியதான மற்ற பொருள்லாம் தயார் பண்ணி வைக்கணும். சரி நான் காசை தயார் பண்ணி வச்சு விடுறேன், வேலை வேலைக்கு யாராவது கொண்டு வந்து கொடுக்கட்டுமே, உனக்கு இருக்கிற ஆச்சாரமும் போயிடும் விவகாரம். ஏன்னா இன்னொருத்தர் எப்படி பண்றான்னு உனக்கு தெரியாதப்பா, போயிடும். அதோட மட்டுமல்ல இந்த பணத்தை எதை விடணும்னு சொன்னியே அதை பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும். ஆகையால் இது எல்லாத்தையும் விட்டு விட்டாச்சரியம் ஒண்ணுதான் ரைட். அதுக்காகத்தான் சொல்லிருக்கேன் வேற சாதனம் வேண்டாம். ததாபி கிம் தேனா, இருந்தாலும் அதனால என்ன, உனக்கு வேதாந்தத்துல ஆத்ம ஜானத்துல திருடமான நிச்சயம் வந்தாச்சுன்னா அப்புறம் நீ எப்படியாவது பண்ணிக்கோ. சைக்கிள் புதுசா கத்துக்கிற காலத்துலதான் சார் முருக நேரா இருக்கணும், முன்னால பாக்கணும், பின்னால இப்படி எப்படி பார்க்கப்படாது, இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எல்லாம் வந்த பிறகு ரெண்டு கையும் விட்டுட்டு மவுண்ட் ரோட்ல போயிட்டே இருக்கான் அவன் இருக்கானா. அவன் பழக்கம் வழக்கம் வந்துருதுனால எப்படி விடுறானோ அதே விதமான அவங்க ஆத்ம ஜானத்துல வழக்கம் வந்துருது, தார்டியமான ஒரு எண்ணம் வந்தாச்சு, இதுதான் உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் நீங்க ஏதாவது பண்ணுங்க. யானி பாரிவிராஜ்ய அபிஹிதானி வசனானி, பாரிவிராஜ்ய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடியதான வசனங்கள் எல்லாம் யஜ்ஞோபவீதி அதீதா. ஆத்ம ஜானத்துக்காக உபனிஷத் படிக்கும் பொழுது யஜ்ஞோபவீதத்தோட படிக்கணும் இத்தியாதினி தானி அவித்வத் பாரிவிராஜ்ய மாத்திர விஷயாணி. இன்னும் ஞானம் வராதவன் எடுத்துக்கொண்ட சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், ஆசிரய சந்நியாசம் அவளுக்குத்தான். இதி பரிகிருதானி இதரதா ஆத்ம ஜான பாதா சாத் இதி உக்தம். ஆயால் இல்லைன்னா ஆத்ம ஜானத்துக்கே பாதம் வரும். நிராசிஷமனாரம்பம் நிர்நமஸ்காரமஸ்துதிம் அக்ஷீணம் க்ஷீண கர்மாணம் தம் தேவா பிராமணம் விதோ. ஒரு ஜானி எப்படி இருக்கணும், நிராசிஷம், எதுவும் வேணும்னு எதிர்பார்க்கப்படாது. யாராவது நமஸ்காரம் பண்ணினா இவாளுக்கு நல்லது வரட்டும்ங்கிற நினைப்பு கூட அவனுக்கு இருக்கப்படாது. அதனால்தான் சன்னியாசிக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணது செத்தாகர் பதியம் தான், அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்றது இல்ல, கிரகஸ்தனுக்கு தான். கிரகஸ்தனுக்கு நமஸ்காரம் பண்ணினா அவன் ஆசீர்வாதம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ண தெரியலன்னு அவனுக்கு நமஸ்காரம் பண்ணாதேங்கிறது. ஸ்ரீவன் மகாபோதி அத்யத்தவியம் வியாக்கரணம், எப்படி ஆசீர்வாதம் பண்ணணுமோ அது தெரிஞ்சாதான் நமஸ்காரம் பண்ணணும். அவருக்கு சத்தார் பதினா ஸ்ரீ ராமசர்மா அகமஸ்மி ஓஹோ நமஸ்காரம் பண்ணின ராமசர்மா தீர்காயுர்பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதான நிலை இவனுக்கு இருக்கணும். ஆனா சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணினா சன்னியாசி நாராயணான்னு சொல்லணும், அவ்வளவுதான். அவர் நீ சௌக்கியமா இருந்து சொல்லப்படாது. நிராசிஷம் அனாரம்பம் எந்த காரியத்தையும் அவர் ஆரம்பிக்கப்படாது. நிர்நமஸ்காரமஸ்துதிம் யாரும் எனக்கு வணங்கணும் எனக்கூடியதான எண்ணமும் அவருக்கு இருக்கப்படாது. பார்த்தீங்களா, இத்தனை பேருக்கு உத்தர நமஸ்காரம் பண்ணலையேன்னு கவலைப்படப்படாது. கவலைப்பட்டார்னா அவர் சன்னியாசி இல்லைன்னு இருக்கும். அஸ்துதிம் யாரும் ஸ்தோத்திரம் பண்றதை நினைக்கப்படாது. அக்ஷீணம் க்ஷீண கர்மாணம் தானும் தன் கர்மாவை விடாம எப்பொழுதும் ஓங்கார ஜபம் பண்ணி கொண்டே இருக்கணும். எந்த கர்மாவையும் இனிமேல் ஆரம்பிக்கப்படாது. அப்ப தம் தேவா பிராமணம் விது இது சர்வ கர்ம அபாவம் தர்சயதி ஸ்துதி விஷய. ஆகையால் வித்வான் லிங்கவர்ஜிதா அப்படிப்பட்டதான ஜானி அவனுக்கு ஒரு அடையாளம் சன்னியாசம், இது வேண்டாம், காஷாயம் வேண்டாம், தண்டம் வேண்டாம், கமண்டலம் வேண்டாம், அவன் எப்படியும் இருக்கலாம். தஸ்மாத் அலிங்கோ தர்மஜா இது தஸ்மாத் பரமஹம்ச பாரிவிராஜ்யமேவ வித்தான லட்சணம். இங்கே சொல்லக்கூடியதான சன்னியாசம் எப்படி பரமஹம்ச பாரிவிராஜ்யம் வித்தான லட்சணம் பிரதிபத்தியேத ஆத்மவித் சர்வ கர்ம சாதன பரித்யாக ரூபம். எல்லா கர்மாக்களையும் எல்லா சாதனத்தையும் விட்டுட்டவன ஒரு ஸ்வரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் இந்த பிக்ஷாச்சரியம் சரந்திங்கிற வாக்கியம் ஆயிடுது. அதற்கு பிறகு முன்னோல இருந்த மகன்கள்லாம் எப்படி பண்ணினாள், இந்த ஆத்ம ஞானம் வந்தவா எப்படி இருந்தா அப்படின்னு வித்வத் அனுபவம் சொல்லப்படுறது. இது